அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 20 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை ராணுவத்திற்கு புதிய தளபதி நியமிக்கப்பட உள்ளது குறித்த செய்திகள், பிறகு திருகோணமலையில் செயல்பட்ட ரகசிய முகாமில் 700 பேர் சட்ட விரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்ற குற்றச்சாட்டு,
அங்கே ஒரு பெரிய முகாம் ஒன்று இருந்ததாகவும் அந்த முகாம் ஒன்றே அழைக்கப்பட்டிருக்கின்றதாக நான் அறிகின்றேன். அங்கு 700 மேற்பட்டவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சாப்பாடுகள் ட்ரக் போன்ற வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றதாகவும் நாங்கள் அறிகின்றோம்.
மீள உருவாக்கப்பட்டு வருகின்ற நலந்தா பல்கலைக்கழகத்தின் வேந்தராக தான் தொடர விரும்பவில்லை என்று அமர்த்தியா சென் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பு குறித்த செய்திகள், அதைத் தொடர்ந்து நரேந்திர மோடி அரசு பொருளாதார மாற்றங்களை உருவாக்கவில்லை என்று முன்னணி வங்கித் தலைவர் கூறியுள்ளது குறித்த ஒரு செவி,
மோடி வந்ததுல இருந்து என்னுடைய அனுபவத்தில் மத்திய சர்க்காரர்களுடைய டீலிங்ஸ்ல துரிதமாக சில கிளியரன்ஸ் வருது. அதே நேரத்தில் இந்தியா தழுவிய அளவில் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா என்றால் இல்லை என்பதுதான் கருத்து.
இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சி இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளையத வித்யானந்தா, சார்ல்ஸ் பீட்டர். கிரீஸ் நாட்டுக்கு சர்வதேச பொருளாதார மீட்பு திட்டம் ஒன்று தரப்படுவது குறித்த நெருக்கடி கட்ட பேச்சுவார்த்தைகளில் யூரோ நாணய வலிய நாடுகளின் நிதியமைச்சர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஈடுபடவிருக்கிறார்கள். ஒப்புதல்கள் விரைவில் எட்டப்படுவதற்கான தெளிவான சாத்தியங்கள் தென்படாத நிலை காணப்படுகிறது. ஐரோப்பாவின் எதிர்காலம் குறித்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் முடிவை எட்ட இதுதான் தருணமாக இருக்கும் என கிரேக்க பிரதமர் அலெக்சிஸ் ஜிப்ராஸ் தெரிவித்துள்ளார். கிரீஸ் தர வேண்டிய கடனை திரும்பத் தர 6 கால நீட்டிப்பு பெறும் பட்சத்தில் அது சில சிக்கன நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முன்வந்ததை ஜெர்மனி வியாழக்கிழமை நிராகரித்திருக்கிறது. கிரீஸ் அது செய்வதாக உறுதியளித்த சீர்திருத்தங்களையும் வரவு செலவு திட்ட வெட்டுக்களையும் செய்ய வேண்டும் என்று ஜெர்மனி வலியுறுத்துகிறது. இன்று மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்களில் இணக்கம் காணப்படாவிட்டால் ஒருவார காலத்தில் தனக்கான அவசர நிதியை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைக்கு கிரேக்கம் தள்ளப்படும்.
சோமாலிய ஜிகாதி குழுவான அல் சஹாபாப் சோமாலியா தலைநகர் மொகாதிசுவில் ஹோட்டல் ஒன்றில் இரட்டை தற்கொலை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர், நகர துணை மேயர் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துணை பிரதமரும் மேலும் 2 அமைச்சர்களும் காயமடைந்துள்ளனர். வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. ஹோட்டலுக்குள் இருக்கும் தொழுகை அறையில் தற்கொலை குண்டுதாரி குண்டை வெடிக்க செய்துள்ளதாக, மற்றைய குண்டு வெளியில் வாகன தரிப்பிடத்தில் வெடித்துள்ளதாகவும் பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
கிழக்கு லிபிய நகரான ஹபாவில் இடம்பெற்ற கார் குண்டு வெடிப்புகளில் 30 மேற்பட்டோர் கொல்லப்பட்டும் மேலும் பலர் காயமுற்றும் இருக்கிறார்கள். நகரின் பெட்ரோல் நிலையம் மற்றும் பாதுகாப்பு கட்டிடம் ஆகியவற்றையே குண்டு வெடிப்புகள் இலக்கு வைத்திருந்ததாக ராணுவ பேச்சாளர் தெரிவிக்கிறார். இந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை. முகமது கடாஃபி பதவியிலிருந்து கவிழ்க்கப்பட்டு 4 பின்னர் லிபியா பலத்த குழப்ப நிலையை எட்டியிருக்கிறது. ஒரே நாட்டில் 2 நாடாளுமன்றங்கள் மற்றும் 2 அரசுகள் சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெறவும் நிலப்பரப்பை பிடிக்கவும் போட்டி போட்டு வருகின்றன.
கிழக்கு யுக்ரைனில் அண்மையில் உடன்பாடான போர் நிறுத்த உடன்படிக்கையை அமுல் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதிலும் அங்கு தொடர்ந்து மோதல் நடந்துள்ளது. யுக்ரைனிய அரசாங்கம் டான்செக்ஸ் நகரில் உள்ள குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்துகிறது என கிளர்ச்சியாளர்கள் குற்றம் சாட்டும் அதேவேளை, கடலோர நகரான மரியோபோலில் கிளர்ச்சியாளர்கள் எரிகணை தாக்குதல் நடத்தினர் என யுக்ரைன் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் கிளர்ச்சியாளர்கள் வசம் வீழ்ந்த டெபாஸ்டிவ் நகரை அண்மித்த பகுதிகளிலிருந்து கிளர்ச்சியாளர்கள் பீராங்கி தாக்குதல்களை மேற்கொள்வதாக ராய்ட்டர் செய்தியாளர் பார்த்திருக்கிறார். உடனடியாக ஒரு கைதிகள் பரிமாற்றம் நடக்கவிருப்பதாக கிளர்ச்சியாளர்களிடமிருந்து அறிவிப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அரசு தரப்பிலிருந்து இதுவரை உறுதி செய்யப்படவில்லை.
ஜப்பானில் 1970 மற்றும் 80 விமான கடத்தல் உள்ளிட்ட பல தாக்குதல்களை மேற்கொண்ட ரெட் ஆர்மி குழுவின் முன்னாள் அங்கத்தவர் ஒருவரை ஜப்பானிய காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஐக்கிய அமெரிக்காவில் 30 சிறை தண்டனையின் ஒரு பகுதியை முடித்த சுட்டோமி ஸ்ரோஷாக்கியை அமெரிக்கா நாடு கடத்தியிருந்தது. ஜப்பானிய நரிட்டா விமான நிலையத்தில் இவர் கைதானார். 1986 இந்தோனேஷியாவில் உள்ள அமெரிக்க மற்றும் ஜப்பானிய தூதராலயங்கள் மீது மோட்டார் ஆயுத தாக்குதலை மேற்கொண்ட குற்றத்தின் கீழ் இவர் தண்டிக்கப்பட்டிருந்தார். உலக புரட்சிக்காக தம்மை அர்ப்பணிக்கும் நோக்கில் உருவான ரெட் ஆர்மி அதி தீவிர இடதுசாரி அமைப்பாகும். இதன் செயற்பாடுகள் 10 முன்னர் உத்தியோகபூர்வமாக கலைக்கப்பட்டது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். திருகோணமலையில் செயல்பட்ட ரகசிய முகாமில் 700 பேர் வரை சட்ட விரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறது. இதுகுறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அது கூறியிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் கிழக்கே திருகோணமலை கடற்படை முகாமில் 700 பேர் ரகசியமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த முகாம் கோட்டா முகாம் என்று பெயரிடப்பட்டிருந்ததாகவும், அந்த படைத்தளத்தில் 35க்கு மேற்பட்ட குடும்பங்களும் கடுமையான காவலில் தனிமைப்படுத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது. பல தரப்பினர் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த தகவலை நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். யுத்த மோதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் வெள்ளை வான்களில் கடத்தப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டு காணாமல் போனவர்கள், ராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போயிருப்பவர்கள், அகதி முகாம்களில் இருந்து பிடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனவர்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருப்பதாக முறையிடப்பட்டிருக்கின்றது. யுத்தம் முடிந்து 6 வருடங்களாக போகின்ற நிலையிலும் காணாமல் போயிருப்பவர்களின் விடயம் மர்மம் நிறைந்ததாகவே இன்னும் இருக்கின்றது. முன்னைய அரசாங்கத்தினால் காணாமல் போயிருப்பவர்கள் பற்றிய விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிட்டத்தட்ட 20,000 பேர் காணாமல் போயிருப்பதாக உறவினர்களினால் முறையிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் பொதுமக்கள் ரகசியமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது தொடர்பான தகவல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருந்து வெளிவந்திருக்கின்றது. நம்பகமான சிலரிடம் இருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த விடயங்களை நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
சில நம்ப தகுந்தவர்களால் எனக்கு கிடைத்த செய்திகளை நான் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றேன். அதில் முக்கியமாக திருகோணமலை கடற்படை முகாமில் 35க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும், குடும்பங்களுக்கு இடையில் எந்த விதமான தொடர்புகளும் இருக்கவில்லை, அதே போன்று வெளி உலகத்திற்கும் அவருடன் தொடர்புகள் இருக்கவில்லை. அவ்வாறான சில பேர் விடுவிக்கப்பட்டிருக்கலாம், சில பேர் விடுவிக்கப்படாமல் இருக்கலாம், அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா போன்ற விடயங்கள் எதுவும் தெரியாது. உள்ளுக்குள் இருந்து அறியக்கூடிய அல்லது வாங்கி பேசிய தகவல்களின் அடிப்படையில் அவர்களுக்கு நாளாந்தம் சாப்பாடுகள் பாதுகாப்புகள் என்பன போயிருக்கின்றன போன்ற செய்திகள் எங்களால் அறியக்கூடியதாக இருந்தது மாத்திரமல்ல, அங்கு ஒரு பெரிய முகாம் ஒன்று இருந்ததாகவும், அந்த முகாம் கொச்சா முகாம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றதாக நான் அறிகின்றேன். அங்கு 700க்கு மேற்பட்டவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சாப்பாடுகள் ட்ரக் போன்ற வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றதாகவும் நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இந்த செய்திகளை நான் பாராளுமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இதில் உண்மை இருக்கிறது என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும். இதில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரும் நான் நேரடியாக பேசியிருக்கின்றேன். இது தொடர்பாக நான் அழைத்து விசாரிக்கப்படுவேனாக இருந்தால் அவர்களுக்கு நான் உண்மைகளை சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இந்த விடயங்களை வந்து நான் பாராளுமன்ற கவனத்தை கொண்டது காரணம் இது மிகவும் கவனத்தில் எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு உண்மை நிலைமைகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். மக்களை ஏமாற்றுவதாக இந்த விசாரணைகள் இருக்கக்கூடாது. அந்த வகையில் இந்த விடயங்களை நேற்று நான் பாராளுமன்றத்தில் தெரியப்படுத்தியிருக்கின்றேன்.
என்றார் பிரேமச்சந்திரன் அவர்கள். அரசாங்கத்தின் மீது நேரடியாக குற்றம் சுமத்தும் வகையில் ரகசிய தடுப்பு முகாம் பற்றிய தகவல்களை தெரிவித்திருக்கின்றீர்களே, அதன் உண்மைத்தன்மை என்ன என அவரிடம் கேட்டேன்.
நான் பாராளுமன்றத்துக்கு கூறிய விடயங்களில் உண்மைத்தன்மை இருக்கிறது என்று நான் பூரணமாக நம்பிய அடிப்படையில் தான் நான் அந்த விடயங்களை கூறியிருக்கின்றேன். ஆகவே அந்த விடயங்கள் பிழை என்று சொல்லி சொன்னால் அது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் விசாரிக்க வேண்டும். விசாரித்து நான் கூறியது போன்ற முகாம் இருந்ததா இல்லையா என்று அவற்றை கண்டுபிடித்து பாராளுமன்றத்திற்கு தெரிவிக்க அரசாங்கத்தினுடைய கடமை. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில், பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் நான் இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றேன். இதனுடைய பாரதூர தன்மையை உணர்ந்திருக்கின்றேன். அதே சமயம் மக்களுடைய தேவைகளையும் நான் உணர்ந்திருக்கின்றேன். மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நான் பார்த்திருக்கின்றேன். அதே சமயம் பல்வேறுபட்ட மறைமுக முகாம்கள் இருக்கிறது என்று தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள பரவலான கதைகளையும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒரு சிலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிந்திருக்கின்றேன். விடுவிக்கப்பட்டவர்கள் சிலருடன் நான் பேசியும் இருக்கின்றேன். இவை எல்லாவற்றையும் நான் உணர்ந்துதான் இந்த பதிவிந்த விடயங்களை பாராளுமன்றத்துக்கு நான் குறிப்பிட்டிருக்கின்றேன்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். தனது பாராளுமன்ற உரையையும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்த கோரிக்கையையும் செவ்வியும் அடுத்த சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சர் ஜோன் அமர்துங்கு அவர்கள் இந்த விடயம் குறித்து உடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் உறுதியளித்திருப்பதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார்.
பாராளுமன்றத்தில் சட்டம் ஒழுங்கு போலீசுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் தான் உடனடியாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு இதை கொண்டு வந்து விசாரிப்பதாக கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த நடவடிக்கைகளை அவர் எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நேற்று பிரதமருடன் நடந்த சந்திப்பின் பொழுதும் திருவோணமலை கடற்படை முகாமில் நடந்த விஷயங்களை பிரதமருடைய கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதைவிட ஹம்பாந்தோட்டையிலிருந்தும் ஒரு சிலர் இப்படி விடுவிக்கப்பட்டதாக இன்னொரு தகவலும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக முழுமையான விசாரணை ஒன்றை மேற்கொள்ளும்படி நாங்கள் அவரிடமும் கேட்டிருக்கின்றோம்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்கவாசம் அடுத்த குறிப்பை கேட்டீர்கள். இலங்கையின் 21வது ராணுவ தலைமை தளபதியாக மேஜர் ஜெனரல் கிரிஷாந்த் டிசல்வா நியமிக்கப்படுவதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நரசாமி. இலங்கையின் தற்போதைய ராணுவ தளபதி வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு பெறுகின்ற நிலையில் புதிய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் கிரிஷாந்த் டி சில்வா நியமிக்கப்படுகிறார். இராணுவத்தில் கடைசியாக கூட்டுப்படைகளின் தளபதியாக பணியாற்றியிருக்கின்ற கிரிஷாந்த் டி சில்வா இதற்கு முன்னர் ரஷ்யாவுக்கான துணை தூதராக அனுப்பப்பட்டவர். தற்போதைய ராணுவ தளபதி தயா ரத்நாயக்க தனது பதவியை நீடிக்குமாறு கோரியிருக்கின்ற நிலையிலேயே அவரது பதவிக்கு புதியவர் நியமிக்கப்படுவதாக உள்ளூர் பாதுகாப்புத்துறை செய்தியாளர்கள் கூறுகின்றனர். இந்த புதிய நியமனம் பற்றி பிபிசியிடம் கருத்து தெரிவித்த இலங்கையின் பாதுகாப்புத்துறை பகுப்பாய்வாளர் இக்பால் அத்தாஸ்
மேஜர் ஜெனரல் கிரிஷாந்த் சில்வா மகத்தா திரேஷ்டம நிலதாரி மகத்தார் தமாய்
மேஜர் ஜெனரல் கிரிஷாந்த் டி சில்வா மிகவும் மூத்த அதிகாரி. தற்போது இருக்கின்ற ராணுவ தளபதி தயா ரத்நாயக்கவுக்கு முன்னர் ராணுவ தளபதி பதவி இவருக்குத்தான் கிடைத்திருக்க வேண்டும். தயா ரத்நாயக்கவை விட கிரிஷாந்த் டி சில்வா தான் அதிக அனுபவம் கொண்டவர். ஆனால் அவருக்கு ராணுவ தளபதி பதவியை கொடுக்காமல் அவரை ரஷ்யாவுக்கு துணை தூதராக அனுப்பியிருந்தனர் என்றார் சண்டே டைம்ஸ் இதழின் பாதுகாப்பு விவகார செய்தியாளர் இக்பால் அத்தாஸ். இராணுவ தளபதி பதவி கிடைக்காமல் தடுப்பதற்காகவே மேஜர் ஜெனரல் கிருஷாந்த் டி சில்வா கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் வெளிநாட்டு தூதரக பணிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இது பற்றி இக்பால் அத்தாஸிடம் கேட்டபோது அப்படியான கருத்துக்கள் நிலவுகின்றன. சம்பிரதாயப்படி மூத்த படிநிலைகளில் இருப்பவர்களுக்குத்தான் காலங்காலமாக இராணுவ தளபதி பதவி வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது. ஆனால் அண்மை காலங்களில் அந்த சம்பிரதாயங்கள் மாறிவிட்டன. கடந்த 5 முதல் 9 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இப்படியான மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்றார் இக்பால் அத்தாஸ் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்த போதே அதனை நிறுத்திவிட்டு இராணுவத்தின் துணையை கொண்டு மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்க முயன்றதாக புதிய அரசாங்கம் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தது. இப்படியான சதி முயற்சி நடந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த நபர்களில் தற்போதைய ராணுவ தளபதி தயா ரத்நாயக்கவும் ஒருவர் என்று அரசாங்க தரப்பை மேற்கோள் காட்டி பரவலான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. எனினும் இப்படியான சதி முயற்சி குறித்த குற்றச்சாட்டுகளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மறுத்திருந்தார். இந்த பின்னணியிலேயே நாட்டின் ராணுவ தளபதியை மாற்றி புதிய ஒருவரை அந்த பதவிக்கு நியமிப்பதற்கான பேச்சுக்களில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஈடுபட்டிருந்தனர். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு நெருக்கமான பல மூத்த அதிகாரிகள் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் பழிவாங்கப்பட்டதாக சரத் பொன்சேகா உள்ளூர் ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார். புதிய ராணுவ தளபதி ஒருவரை நியமிப்பது தொடர்பிலும் சரத் பொன்சேகா புதிய அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை வழங்கியிருந்தார்.
இரண்டாயிரத்தி 2010 ஆண்டில்
ஜெனரல் சரத் பொன்சேகாவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் உதவி புரிந்த காரணத்திற்காக இராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் 14 பேரை கட்டாயப்படுத்தி ஓய்வுக்கு அனுப்பியிருந்தார்கள். அவர்களில் 10 பேரை தற்போது சரத் பொன்சேகா மீண்டும் அழைத்து முக்கிய பொறுப்புகள் கிடைக்க உதவியிருக்கிறார் என்றார் சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான செய்தியாளர் இக்பால் அத்தாஸ். செய்திகளை தொகுத்தளித்தவர் ஜெயபிரகாஷ் நலசாமி. நாட்டின் வடக்கில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை அகற்றுவதன் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக தீர்வை ஏற்படுத்தி தந்துவிட முடியாது என்று பிபிசியிடம் பாதுகாப்பு அமைச்சர் ருவான் விஜயவர்தனா தெரிவித்திருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்ஸ்.
இலங்கையில் வடக்கில் உள்ள மக்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருப்பதாகவும் இராணுவ முகாம்களை அகற்றுவதன் மூலம் அப்பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்றும் நாட்டின் இராஜாங்க பாதுகாப்பு அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். பிபிசிக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கிற்கு விஜயம் செய்து அங்குள்ள இராணுவத்தினருடன் உரையாடிய போது தங்கள் வசமுள்ள காணிகள் சிலவற்றை மீள கையளிப்பதாக இராணுவத்தினர் தன்னிடம் கூறியுள்ளதாகவும் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். புலிகளின் முன்னாள் முக்கியஸ்தரான குமரன் பத்மநாதன் இதுவரை கைது செய்யப்படாததற்கான காரணம் என்னவென்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த இராஜாங்க பாதுகாப்பு அமைச்சர்
கேபி தொடர்பான விடயம் தற்போது நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணி விடயத்தில் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாட்டில் நல்லாட்சி நிலவுவதால் நீதியின் அடிப்படையிலேயே கேபிக்கு எதிரான விடயங்களை முன்னெடுக்க முடியும். முன்னாள் ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட தனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச வேண்டுகோள் முன்வைத்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். யோசித்த ராஜபக்சவின் வேண்டுகோள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும், அவர் கடற்படையில் எப்படி இணைந்தார் என்பது பற்றிய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ருவான் விஜயவர்தன பிபிசியிடம் கூறினார். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடந்துள்ளதாக வடக்கு மாகாண சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ள போதிலும் அதற்கு சர்வதேச விசாரணை தேவையற்றது என்றும் உள்நாட்டு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார்.
தாம் பிரிவினை கோரவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
தனது கட்சி பிரிவினைவாதத்தை எதிர்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. கடந்த வடமாகாண சபை தேர்தலின் போது அந்த கட்சி சமர்ப்பித்த தேர்தல் அறிக்கையில் பிரிவினைவாத கோட்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி தேசப்பட்டுள்ள தேசிய அமைப்பு உட்பட பல சிங்கள அமைப்புகள் தாக்கல் செய்த மனுக்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் விளக்கமளித்த போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வழக்கறிஞர் இதனை அறிவித்தார். சம்பந்தப்பட்ட தேர்தல் அறிக்கையில் அதிகார பகிர்வு சம்பந்தமாக கருத்துகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அந்த வழக்கறிஞர் அதிகார பகிர்வின் மூலம் நாடு இரண்டாக பிரிக்கப்பட மாட்டாதென்றும் தெரிவித்தார். எனவே பிரிவினைவாதம் சம்பந்தமாக தனது தேர்தல் அறிக்கையில் எந்தவிதமான கருத்துகளும் உள்ளடக்கப்படாத காரணத்தினால் தனது கட்சி நீதிமன்றத்துக்கு வழங்கும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு இந்த மனுக்களை சுருக்கமாக முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்றும் தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர். ஆயினும் தான் இந்த வேண்டுகோளை நிராகரிப்பதாக மனுவை தாக்கல் செய்த தேசப்பட்டுள்ள தேசிய அமைப்பின் தலைவர் டாக்டர் குணதாச அமரசேகர தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் அறிக்கையில் பிரிவினைவாத கோட்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய டாக்டர் குணதாச அமரசேகர இது இலங்கை அரசியல் யாப்பை மீறும் ஒரு செயல் என்றும் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கும் உறுதிமொழியை தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த டாக்டர் அமரசேகர எனவே இந்த மனுக்களை பரந்த அளவில் விசாரணை செய்து தீர்ப்பொன்றை வழங்குவதற்கு நீதிமன்றம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுக்கள் தொடர்பான விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் அறிவித்தனர்.
இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து ஒரு சர்வதேச குறிப்பு வழங்குகிறார் இளைய தம்பி தயாபரன்.
பிரேசிலுக்கான புதிய இந்தோனேஷிய தூதருக்கான அங்கீகாரத்தை முறைப்படி அளிக்க பிரேசில் அதிபர் டில்மா ரவுசவ் மறுத்திருக்கிறார். பிரேசில் பிரஜை ஒருவருக்கு இந்தோனேஷியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த முடிவு கூட பிரேசில் எடுத்த தாமதமான முடிவு ஒன்றுதான் என்று பிரேசில் அதிபர் கூறியிருக்கிறார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் ஜனவரி மாதம் பிரேசில் பிரஜை ஒருவருக்கு மரண தண்டனையை இந்தோனேஷியா வழங்கியது. மற்றுமொருவருக்கு மரண தண்டனை வழங்க காத்திருப்பவராக மற்றொருவரை இந்தோனேஷியா தீர்மானித்திருக்கிறது. இதேவேளை இந்தோனேஷியாவில் குற்றம் சுமத்தப்பட்ட ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த இரு குற்றவாளிகளுக்கான மரண தண்டனையை அந்த நாடு 3 வாரங்களுக்கு பிற்போட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் ஆஸ்திரேலிய பிரஜையான இலங்கை வம்சாவளி மயூரன் அடங்குகிறார். மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான சர்ச்சைகளை ஆஸ்திரேலியா ஏற்கனவே எழுப்பியிருந்தது. ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் குற்றவாளிகளுக்கு கருணை காட்டுமாறு தான் முன்வைத்த கோரிக்கையை இந்தோனேஷியா கருத்தில் கொள்ளாது விடுவது தன்னை கைவிட்டது போலாகும் என்று தெரிவித்திருக்கிறார். மரண தண்டனை விதிக்கப்பட்டது இந்தோனேஷியாவின் தனித்த முடிவு என்று இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ தெரிவித்துள்ள அதேவேளை தொழில்நுட்ப காரணங்களினால்தான் தண்டனையை நிறைவேற்றும் காலம் பிற்போடப்பட்டுள்ளதாக இந்தோனேஷியா கூறியிருக்கிறது.
இளைய தம்பி தயானந்தா அவர்கள் அளித்த குறிப்பை கேட்டீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி ஏற்பட்டு 9 மாதங்களாகியும் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளில் பெரும் மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை. இது ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது என்று இந்தியாவின் HDFC வங்கியின் தலைவரான தீபக் பரேக் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூறியிருந்தார். பரேக்கின் இந்த கருத்து குறித்து தமிழ்நாட்டின் தியாகராயா தொழில் குழுமத்தின் தலைவரான கருமுத்து கண்ணன் அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
9 மாதம் என்பது மிகுந்த நாட்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவர் சொல்கின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக போய்விட்டன, ஒரு அன்ரீசனபிள் எதிர்பார்ப்புகள்னே சொல்ல வேண்டும். மோடி வந்ததுல இருந்து என்னுடைய அனுபவத்தில் மத்திய சர்க்காருடைய டீலிங்ஸ்ல துரிதமாக சில கிளியரன்ஸ் வருது, பெரிய தாமதங்கள் கிடையாது என்பதை நான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்தியா தழுவிய அளவில் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா என்றால் இல்லை என்பதுதான் கருத்து. அவருக்கு இன்னும் ஒரு 6 மாதமோ ஏதோ ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும், என்றால் உலகச் சூழலும் அவ்வளவு செம்மையாக இல்லை.
ஆனால் உலகச் சூழல் செம்மையாக இல்லை என்று நீங்கள் சொன்னாலும், இப்பொழுது உலக அளவிலே தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்ற எண்ணெய் பொருட்களின், அதாவது குரூடாயில் விலை மிகவும் குறைந்திருக்கிறது. அது இந்தியாவின் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் என்று சொல்லப்படுகின்ற நிதி பற்றாக்குறையை சமாளிக்க பெரிய அளவு உதவி இருக்கிறது. இது இந்த மாதிரி சாதகமான அம்சங்கள் இருந்தும் வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீடு வரவில்லை என்று பரேக் அவர்கள் கூறுகிறார். அதிலே வந்து உண்மை இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
அதாவது இந்த காப்பீட்டு துறை இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய சட்ட மாற்றங்கள் இன்னும் நடைபெறவில்லை. இதை வெளிநாட்டினர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது செய்து முடிக்கப்படுமே பெரிய அளவிலான முதலீடுகள் வரும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களே நிறைய முதலீடுகளை செய்வார்கள். ஆனால் இந்தியாவில் இப்பதான் பணவீக்கம் குறைந்திருக்கிறது. நீங்கள் சுட்டிக்காட்டிய எண்ணெய் விலையினுடைய வீழ்ச்சியின் காரணமாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலைகள் இறங்கி இருக்கின்றன. சோ படிப்படியாக வரும் என்று எண்ணுகின்றேன்.
ஆனால் பொருளாதாரத்தில் இந்த டிமாண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருட்களுக்கான தேவை அது இன்னும் அதிகரிக்கவில்லை. அதுதான் வந்து பெருநிறுவனங்களின் இப்போ ஒரு லாபங்களுக்கும் வருவாய்க்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. நீங்கள் இந்த டிமாண்ட் இல்லை, இந்த டிமாண்டை ஊக்குவிக்க அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற கருத்தோடு உடன்படுகிறீர்களா?
அது படிப்படியா வருங்க. எனக்கு இப்ப பணவீக்கம் குறைந்திருக்கிறது, பெட்ரோலியத்தினுடைய விலை வீழ்ச்சியும் வந்திருக்கிறது. இதன் காரணமாக கன்சியூமர் கையில கண்டிப்பாக அவருடைய வாங்கும் சக்தி கூடும். அது 1 மாதங்களே அது தெரியுமா என்றால் தெரியாது. என்றால் இப்ப டிசம்பர் நவம்பர் மாதம் தொட்டுதான் இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கின்றன. இன்னொரு 6 மாதமாவது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த வரக்கூடிய வரவு செலவு திட்டம் பட்ஜெட் அறிவிக்கும் பொழுது அவர் இன்னும் ஒரு பெரிய மாற்றங்களை அறிவிக்க வேண்டும் என்று அறிவிப்பார் என்று எதிர்பார்க்க அறிவிக்க வேண்டும். பெரிய மாற்றங்களை அறிவிப்பாரையானால் அதில் ஒரு பெரிய உந்து சக்தியாக அமையும். ஆகவே நம்ம மார்ச் 1 பிறகு இதுல ஒரு முடிவான ஒரு புத்தகத்தை நாம் சொல்லலாம்.
அவர் மற்றும் ஒன்று சொல்லியிருக்கிறார், அதாவது இந்த இந்த மேக் இன் இந்தியா என்ற இந்த பிரதமரின் ஒரு திட்டம் வந்து வெற்றி பெற வேண்டுமானால் மக்கள் இந்த வணிகம் செய்யும், வர்த்தகம் செய்வதற்கு, தொழில் நடத்துவதற்கு இருக்கின்ற இந்த பியூரோக்ராட்டிக் இடைஞ்சல்கள் மற்றும் இந்த ப்ரொசீஜர்ஸ் போன்றவைகள் எல்லாம் இன்னும் தளர்த்தப்பட வேண்டும் என்று, இது தொடர்பாக உலக வங்கி கூட இந்தியாவை 189 நாடுகள் பட்டியலிலே 142 இடத்தை தான் தந்திருக்கிறது. அதாவது இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்று சொல்வார்களே, தொழிலை நடத்துவதற்கு இருக்கின்ற சுமூகமான ஒரு எளிதான சூழல் தரும் நாடுகளில் பட்டியலில் இந்தியா வந்து மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இதை முன்னுக்கு கொண்டு வர பிரதமர் உறுதி அளித்திருந்தார். ஆனால் அந்த அதை நோக்கிய பயணம் எப்படி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்?
அதை நோக்கிய பாதையில பிரதமர் சொல்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு, அரசாங்க அமைப்பு இவைகளும் மாற வேண்டும். அது வந்து சட்ட சில வகைகள் வந்து அரசாங்கத்துடைய அணுகுமுறையாலே மாறலாம். இன்னும் சில சட்டத்திருத்தங்களை சீர்திருத்தங்களை கொண்டு வந்துதான் மாற்ற வேண்டும். சட்டத்திருத்தங்கள் இப்ப கொண்டு வருவதாக பேசியிருக்கிறார்கள். ஆக இந்த பட்ஜெட் தாண்டி இந்த சட்டத்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்தார்களேயானால் மோடி வந்து அவர் சொல்வதை செயலில் காட்டுகிறார் என்று நான் உறுதி செய்ய முடியும்.
தியாகராய தொழில் குழுமத்தின் தலைவரான கருமுத்த கண்ணன் அளித்த செவி கேட்டீர்கள். தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பங்களிப்போடு மீள உருவாக்கப்படுகின்ற நலந்தா பல்கலைக்கழகத்தின் வேந்தராக மேலும் ஒரு பதவிக்காலத்திற்கு தான் நீடிக்க விரும்பவில்லை என்று நோபல் பரிசு பெற்ற பேராசிரியரான அமர்த்யா சென் கூறியிருக்கின்றார். மத்திய அரசு தான் அந்த பதவியில் தொடர்வதை விரும்பவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதுகுறித்த தகவலுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருக்கும் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞரான டாக்டர் அமர்த்யாசென் தான் 2வது முறையாகவும் அந்த பதவியில் தொடர விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். அந்த பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழுவுக்கு அவர் எழுதிய 5 பக்க கடிதத்தில் இந்த கருத்தை அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 13 நாலந்தா பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு அமர்த்யாசென் 2வது முறையாகவும் தலைவராக இருக்கும்படி ஒருமனதாக முடிவு செய்தது. இந்த நிலையில் அவர் ஆட்சிக்குழுவுக்கு எழுதிய கடிதத்தில் இந்தியாவில் கல்வி நிர்வாகம் என்பது மிக ஆழமாக ஆளும் கட்சியின் கருத்துக்கள் சார்ந்து இயங்குவதாக இருப்பது வருத்தமளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். 1 கழிந்த பிறகும் ஆட்சிக்குழுவின் முடிவு குறித்து குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இதுவரை எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை என்பதால் தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ஆட்சிக்குழுவுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அமர்த்யாசென் அளித்த பேட்டியில் கல்வி சார்ந்து எடுக்கப்படும் முடிவுகளை எளிதில் அரசியல் முடிவுகளாக மாற்ற முடியும், அரசியல் சாசனமே அதை அனுமதிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார்.
An academic decision can be turned into a political decision extremely easily because the way the constitution is written allowed that ambiguity.
இந்த விவகாரம் கல்வித்துறை வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கல்வி நிலையங்களில் வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் அரசிடம் இருக்கும்போது இது குறித்து ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்கிறார் பாரதிய ஜனதா கட்சி சார்பு அரசியல் ஆய்வாளரான பத்ரி சேஷாத்ரி.
மோடி தலைமையிலான இந்த அரசுக்கு அமர்த்திய சென் மேல எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் இருக்கலாம். அதாவது அமர்த்திய சென் வந்து நரேந்திர மோடி ஆட்சியில வர்றது சரியில்லை, அவர் தேர்தலில் ஜெயிக்க கூடாது அப்படின்லாம் கருத்து சொன்னவர். நம்ம இந்தியா மாதிரியான ஒரு இடத்துல அதெல்லாத்தையும் அந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனசுல வைக்காம ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலாக எல்லாரும் நடந்து கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிற மாதிரியா எனக்கு தோணுது. இன்றைக்கு அரசு பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் துணைவேந்தர்களையும் வேந்தர்களையும் நியமிக்கிறதுக்கான முழு அதிகாரம் இந்த அரசின் கையில இருக்கும்பொழுது இது போன்ற ஒரு செயல்பாடு நடக்கிறது வந்து நம்ம ரொம்ப பெரிய ஆச்சரியமாகவும் பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரியும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
ஆனால் கல்வியாளர்கள் இதில் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கின்றனர். சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான சாதிக் இந்த அரசு எல்லாவற்றையும் காவிமயமாக்கி வருகிறது என்று குற்றம் சாட்டுகிறார்.
அரசியல் தலையீடு வந்ததுன்னு அவர் சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஆள் வந்து அரசியல் தலையீடு இல்லாம சொல்ல முடியாது. ஒரு 6 மாசமாகவே அரசியல் தலையீடு எல்லா துறையிலயும் வந்துட்டுது. இப்படி ஒரு கல்வித்துறையில அதுவும் அந்த நாளந்தா பல்கலைக்கழகங்கிறத உருவாக்குறதுக்கே அவர் தான் அடிப்படையா இருந்தாரு. இப்ப அவரையே அரசியல் தலையீட்டினால விலக வைக்க சொன்னா அப்ப அங்க என்ன ஆக போகுது? நாளந்தால வந்துன்னா ஒரு காவி இப்ப ஏதாவது வரும் நிறம்தான் வருங்கிற மாதிரி தோணுது. ஒரு RSSஓ அல்லது காவி ஏதோ ஒரு சாயமோ இருக்கு அதுல. அதனாலதான் அரசியல் தலையீடுன்னு சொல்றாங்களே தவிர நம்ம பொறுத்திருந்து பாருங்க அதுல வரக்கூடியவங்க எப்படி உள்ளவங்க வர்றாங்கன்னு பாருங்க.
இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவின் முடிவு இன்னமும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் கிடைத்த பிறகுதான் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் கூறியுள்ளது. 2014 நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நரேந்திர மோடிக்கு எதிராக டாக்டர் அமர்த்தியா சென் தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் ரீதியாக பெரிதும் கவனிக்கப்பட்டன. நாடு முழுவதும் விவாதத்தையும் எழுப்பின.
இறுதியாக பீகார் மாநிலத்தின் முதல்வராக நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்க இருக்கின்றார். இதன் காரணமாக அம்மாநிலத்தில் சமீப வாரங்களாக நிலவிய அரசியல் சிரமற்ற தன்மை முடிவுக்கு வந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
ஜிதன் ராம் மாஞ்சி இன்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் புதிய அரசாங்கம் அமைக்க நிதிஷ்குமாருக்கு அம்மாநில ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். இதனால் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியில் நிதிஷ்குமாருக்கு ஆதரவளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய அமைச்சரவை ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்கும். கடந்த மக்களவை தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் படுதோல்வி அடைந்ததை அடுத்து நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். நரேந்திர மோடி முன்னிறுத்தப்படுவதை எதிர்த்து பாஜகவுடனான நெடுங்கால கூட்டணியை முறித்துக் கொண்ட நிதிஷ்குமார் தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டிய நிலை வந்தது. மிகவும் பின்தங்கிய தலித் பிரிவை சேர்ந்த ஜித்தன் ராம் மாஞ்சியை அவர் முதல்வராக கொண்டு வந்தார். தான் யாருடைய கைப்பாவையாகவும் இருக்க மாட்டேன் என்று பதவியேற்ற போதே கூறிய ஜித்தன் ராம் மாஞ்சி பல சுயேட்சையான முடிவுகளை எடுத்தார். மேலும் அவர் கட்சியின் தலைமை வழங்கும் ஆலோசனைகளை ஏற்காமல் ஜித்தன் ராம் மாஞ்சி தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க துவங்கியதாகவும் குறை கூறப்பட்டது. அதிலும் இவரது பல முக்கிய முடிவுகளின் பின்புலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக செயல்படுவதாகவும் நிதிஷ்குமார் குற்றம் சாட்டினார். சட்டசபையில் தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று சொல்லி வந்த ஜித்தன் ராம் மாஞ்சி ஒரு வழியாக ராஜினாமா செய்ததை அடுத்து நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வர் பதவிக்கு திரும்பியுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய நிதிஷ்குமார் தாம் முன்னர் எடுத்த உணர்ச்சி பூர்வமான முடிவுகளுக்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக கூறினார். இனி பீகார் மாநில மக்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் முடிவுகளை மட்டுமே தான் எடுப்பேன் என்றும் அவர் அப்போது உறுதியளித்தார். பீகார் மாநில முதல்வர் பதவி வகித்த ஜித்தன் ராம் மாஞ்சியை கடந்த 7ஆம் தேதி நீக்கம் செய்ய ஐக்கிய ஜனதாதளம் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதே கூட்டத்தில் தான் நிதிஷ்குமார் சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பீகார் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க தனக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் கேசரிநாத் திரிபாதியிடம் நிதிஷ்குமார் கூறினார். அதே சமயத்தில் தனது பலத்தை நிரூபிக்க தாமும் தயாராக உள்ளதாக ஜித்தன் ராம் மாஞ்சி ஆளுநர் கேசரிநாத் திரிபாதியை சந்தித்து தெரிவித்ததால் இன்று அவருக்கு பல பரீட்சைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சட்டமன்றத்தில் இதற்கான வாக்கெடுப்பு நடப்பதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே அவரது பதவியை ராஜினாமா செய்தார். பீகார் அரசின் பதவி காலம் வரும் நவம்பர் மாதம் முடிவுக்கு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.